السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
آج میں پھر آپ کو صحابہ حضرت مسیح علیہ الصلوۃ والسلام کی مجلس میں لے کے جاؤں گا, ان کی روایات جو بیان کر رہا ہوں. یہ روایات ایک عجیب نقشہ کھینچتی ہیں ان لوگوں کے ایمان کا, اور اسی طرح حضرت مسیح
میندم நான் உங்களை ஹஸ்ரத் மஸீஹ்மூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சஹாபாக்களின் மஜ்லிஸ்களுக்கு அழைத்து செல்வேன். அவர்களுடைய அறிவிப்புகளை எடுத்துரைக்கின்றேன். இந்த அறிவிப்புகள் அவர்களுடைய ஈமான், இதனை போன்று ஹஸ்ரத் மஸீஹ்மூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மஜ்லிஸ்களின் தனித்தன்மையை படம் பிடித்து காட்டுகின்றன. ஹஸ்ரத் ஹுசைன் அலி ஷா சாஹிப்பின் மகன் ஹஸ்ரத் வலாயத் ஷா சாஹிப் ரலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ஹஸ்ரத் மஸீஹ்மூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திப்பதற்கு மிகவும் குறைவான வாய்ப்புகளே கிடைத்தன. ஏனென்றால் நான் பணிபுரிகின்ற இடத்தில் எனக்கு மிக குறைவான விடுப்புகளே கிடைத்தன. நான் கனவின் அடிப்படையில் பையஸ் செய்தேன். அது இதுவாகும். ஹெட்வர்த் மாத்பூர் இங்கிருந்துதான் ஹெட்பாரி து ஆப் நதி பாய்கிறது. நான் அங்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தேன். அரசாங்க விடுதிகளின் சுவரின் மீது நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு ஜமாத் மிகவும் நன்னடத்தை கொண்ட மக்களை கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக ஒரு பெரியவர் மிகவும் அழகிய தோற்றத்தை கொண்ட அழகிய ஆடையை அணிந்த, கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளிரக்கூடிய கிரீடம் தலையில் அணிந்தவாறு எனது மாடியில் ஏறியிருந்தார். ஒரு மக்கள் கூட்டம் ஊர்வலமாக சென்றது. அதனை வழிநடத்தி சென்ற பெரியவரை பற்றி கூறுகின்றார். அவர் சுவரின் மீது ஏறி சென்றார். அங்கு எக்காலம் மூலமாக பாங்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய சப்தம் வெகு தூரம் வரை சென்றது. இதற்கு பிறகு அவர்கள் தொழுவதை போன்று தோன்றியது. அதன் பின்னர் திரும்பி அதே சுவர் வழியாக வந்தார்கள். கனவில் கண்ட காட்சியை பற்றி கூறுகின்றார்கள். எனது கட்டிலுக்கு அருகில் சென்றபோது என்னை நோக்கி கூறினார், சகோதரரே, இந்த அசுத்தத்தை உள்ளே இருந்து வெளியே போட்டுவிடுங்கள். அதாவது இந்த அசிங்கத்தை, இந்த அழுக்கை உள்ளே இருந்து அகற்றிவிடுங்கள். நான் கனவிலேயே மிக நல்லது ஜனாப் என கூறினேன். அந்த பெரியவர் என்னை கடந்து முன்னால் சென்றபோது நான் அவருக்கு பின்னால் இருந்த நண்பரிடம் இந்த பெரியவர் யார் என விசாரித்தேன். அவர்களில் ஒருவர் உங்களுக்கு தெரியாதா என கேட்டார். இவர் ஹசரத் மிர்சா சாஹிப் ஆவார். இதே அதிகாலையில் எனது நண்பர் மர்ஹூம் டாக்டர் முகமது இஸ்மாயில் ஹான் சாஹிப் எனது கதவை தட்டினார். நான் வெளியே வந்தபோது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், நீங்கள் அகமதியாகிவிட்டீர்கள் என்றார். நான் எவ்வாறு என கேட்டேன். அவர் கூறினார், இன்று இரவு எனக்கு கனவு வந்தது. நீங்கள் எனது மருத்துவமனைக்கு வந்து உட்கார்ந்திருக்கின்றீர்கள். நான் உள்ளே சென்று எனது பெட்டியை திறந்து ஒரு சிறந்த அழகான ஒரு மேலங்கியை எடுத்து உங்களுக்கு அணிவித்தேன். அது உங்களது உடலுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. இதற்கு பிறகு நான் மிகவும் அழகிய சிறந்த பட்டன்களை கொண்டு வந்து அந்த மேலங்கியில் பொருத்தினேன். இவருக்கு மட்டும் இந்த கனவு வரவில்லை, மாறாக இவரது அகமதி நண்பருக்கும் அல்லாஹு தாலா கனவின் மூலமாக சஹியாக அகமதியத்தின் பக்கம் ஈர்ப்பை ஏற்படுத்தினான், அல்லது அகமதி ஆகிவிடுவார் என்பதனை தெரிவித்திருந்தான். இவர் நல்ல இயல்பு கொண்டவராக இருந்தார். எவ்வாறாயினும் இவர் கூறுகின்றார், இதற்கு சில காலத்திற்கு பிறகு நான் எனது மாமனார் வீடு மர்ஹூம் சையத் அக்பர் ஷா சாஹிபுடைய வீட்டிற்கு வந்தேன். மர்ஹூம் மிர்சா குலாமுல்லா சாஹிப் அண்டை வீட்டுக்காரராக இருந்தார். எனது அருகில் வந்தார். அது வெள்ளிக்கிழமையாக இருந்தது. நான் அவருடன் மஸ்ஜித் அக்ஸா சென்றேன். அங்கு அவர் மெம்பர் அருகில் என்னை உட்கார வைத்தார். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது அவர் ஹுசூரிடம் என்னை பற்றி பையஸ் செய்வதனை குறித்து கூறினார். ஹுசூர் மிகவும் கருணையுடன் எனது கையை தனது கையுடன் பிடித்து கொண்டார்கள். மற்ற பையஸ் செய்யக்கூடியவர்கள் எனது தோளின் பின்புறம் கையை வைத்து பையஸ் செய்தார்கள். இதனை போன்று பையத்துடைய சம்பவம் ஹசரத்து இனாயத்துல்லா சாஹிப் கூறுகின்றார்கள். நான் 1901 பையஸ் செய்தேன். அப்போது எனது வயது ஏறக்குறைய 15 ஆகும். நான் முதன்முறையாக காதியான் வந்தபோது ஒரு அத்தர் பாட்டிலை உடன் கொண்டு வந்திருந்தேன். நடந்தே வந்தேன். இரவு பட்டாலாவில் தங்கினேன். பிறகு பாட்டிலை பார்த்தபோது ஒரு சொட்டை தவிர மற்றவை வீணாகிவிட்டன. எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மாலை நேர தொழுகை நேரத்தில் ஹுசூர் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்குடைய மாடிக்கு வந்தபோது முசாஃபா செய்தேன். பிறகு ஒருவர் ஹுசூரின் உடம்பை அமுக்கி கொடுக்க ஆரம்பித்தார். நான் ஒரு பாட்டில் அத்தர் கொண்டு வந்தேன், அவை வழியில் வீணாகிவிட்டன என்றேன். பாட்டிலை ஹுசூரிடம் கொடுத்தேன். உமக்கு முழு பாட்டிலுக்குரிய நன்மை கிடைத்துவிட்டது. அதன் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாட்டிலில் எஞ்சியிருந்த 1-2 சொட்டு அத்தரை ஏற்றுக்கொண்டார்கள். உமது எண்ணம் அன்பளிப்பு வழங்குவதாக இருந்தது. ஆகையால் உமக்கு முழு பாட்டிலுக்குரிய நன்மை கிடைத்துவிட்டது என்றார்கள். கூறுகின்றார், தொழுகைக்கு பிறகு பையஸ் செய்தேன். 10 நாட்கள் வரை அங்கு தங்கியிருந்தேன். எழுதுகின்றார்கள், ஒரு தடவை நடந்தது. காதியானிலிருந்து திரும்பிய போது பட்டாலா வந்தடைந்தேன். ஒரு நபர் உடன் இருந்தார். இரவில் பட்டாலாவில் தங்கினேன். அந்த நபர், நீங்கள் ஹசரத் சாஹிபிடம் அனுமதி வாங்கினீர்களா என கேட்டார். நான் இல்லை என கூறினேன். அனுமதி பெற்று வரவில்லை என எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் கூறுகின்றார், இரவில் கனவு கண்டேன். ஹுசூர் அவர்கள் கட்டிலில் உட்கார்ந்து ரொட்டி சாப்பிடுகின்றார்கள். எண்ணெயையும் சாப்பிடும்படி கட்டளையிட்டார்கள். பாதியை ஹுசூர் சாப்பிட்டார்கள், மீதத்தை நான் சாப்பிட்டேன். ஹுசூர் அவர்கள், நீங்கள் செல்லலாம், நீங்கள் செல்வதற்கு அனுமதி என கூறினார்கள். ஒன்றும் படிக்காத மனிதராவேன். பேச்சிலும் திக்கல் இருந்தது. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா மற்றும் பார்வையின் பரக்கத்தினால் தற்பொழுது நான் முற்றிலும் சரியாகிவிட்டேன். ஹஜ்ரத் ஷேக் அத்தாவுல்லா சாஹிப் கூறுகின்றார்கள், ஒரு நாள் நான் வட்ட அறையின் அருகில் பாபு ஃபக்ருத்தீன் கடை இருந்த இடத்தில் நின்றிருந்தேன். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தானாகவே மஸ்ஜித் முபாரக்குடைய கதவருகே வந்தார்கள். மேலும் என்னை அழைத்தார்கள். மியா அத்தாவுல்லா, இந்த கடிதத்தை லெட்டர் பாக்ஸில் போட்டுவிடுங்கள் என்றார்கள். நான் என்னுடைய பெயர் ஹுசூருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறதே என சந்தோஷமடைந்தேன். மகரிபுடைய நேரத்தில் ஹுசூர் அவர்கள் ஒரு சாதாரண கிளாஸில் தினமும் ஆட்டுப்பாலை பச்சையாக குடித்து வந்தார்கள். ஒரு நபர் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம், ஹுசூர் பச்சை பாலை குடிக்காதீர்கள் என்றார். அதற்கு அன்னார், பெரும்பாலான நபிமார்கள் பச்சை பாலையே அறிந்து வந்திருக்கின்றார்கள் என்றார்கள். சில காலத்திற்கு பிறகு நான் தந்தி அலுவலகத்தில் பணியாளராக இருந்தபோது எனக்கு மிகவும் அதிகமாக காய்ச்சல் வந்தது. நீண்ட நாள் காச நோயினால் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். விடுப்பு எடுத்து காதியான் சென்றேன். ஹஜரத் மௌலவி நூருதீன் சாஹிப் முதல் ஹலிஃபத்துல் மசியுடைய தௌலத் கானாவில் தங்கினேன். ஏனென்றால் அவர்கள் மூலமாகத்தான் நான் ஜம்முவில் முஸ்லிம் ஆனேன். இந்த ஆன்மீக மற்றும் நெருங்கிய தொடர்பின் காரணமாக முதல் ஹலிஃபத்துல் மசி அவர்கள் எனக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு அதிகாலையில் அரிசி கஞ்சி, அதற்கு பிறகு அவித்த முட்டை ஒன்றை சாப்பிட கொடுத்து மருந்து கொடுப்பார்கள். நாவின் சுவை கெட்டுப்போனது. இது போன்றவற்றை சாப்பிடுவது இவருக்கு பழக்கம் இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் மாலை நான் மதிப்பிற்குரிய அம்மாஜான் ஹசரத் அப்துல்சலாமுடைய தாயராகிய முதல் ஹலிஃபத்துல் மசியுடைய துணைவாரிடம், என்னுடைய நாவின் சுவை மோசமானதாக இருக்கிறது, கொஞ்சம் குழம்பு அல்லது உப்பான ஏதாவது பொருள் இருந்தால் சரியாகிவிடும் என விருப்பத்தை தெரிவித்தேன். அவர்கள் மௌலவி சாஹிப் கோபம் அடைவார்கள் என்றார்கள். இருந்த போதிலும் ஒரு துணியில் வடிகட்டி குடிக்க கொடுத்தார்கள். அதாவது குழம்பு சமைத்திருந்தார்கள், அதனை வடித்து கொடுத்தார்கள். கூறுகின்றார்கள், மறுநாள் காலை மௌலவி சாஹிப் ஹஜ்ரத் முதல் ஹலிஃபத்துல் மசி அவர்கள் எனது நாடி துடிப்பை பார்த்தார்கள். இரவு என்ன சாப்பிட்டீர்கள் என கேட்டார்கள். பெரிய பெரிய டெஸ்டுகளை எடுத்த போதிலும் மருத்துவர்களுக்கு சரியாக தெரிவதில்லை. முதல் ஹலிஃபத்துல் மசி அவர்கள் நாடி துடிப்பை பார்த்து, இரவில் என்ன சாப்பிட்டீர்கள், நாடி துடிப்பு மிக வேகமாக உள்ளது என்றார்கள். நான் ஒன்றும் இல்லை என்று கூறினேன். அன்னார் தரிசை விட்டுவிட்டு மிக வேகமாக வீட்டிற்கு சென்றார்கள். தனது மனைவியிடம் இரவில் அத்தாவுல்லா என்ன சாப்பிட்டார் என விசாரித்தார்கள். அதற்கு அவர்கள், அவர் உணவு உண்ட பிறகு கொஞ்சம் குழம்பு குடித்தார் என கூறினார்கள். அவர்கள் மீதும் என் மீதும் கோபம் அடைந்தார்கள். நீங்கள் இந்த அளவு ஏமாற்றிவிட்டீர்கள், பொய் கூறிவிட்டீர்கள் என்றார்கள். ஹசரத் மௌலவி சாஹிப் எனது இந்த பொய்யை பத்திய உணவை பற்றியும், இவருக்கு தனது ஆரோக்கியத்தை பற்றி சிறிதும் கவலை இல்லை என ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கூறினார்கள். இவர் டிபி உடைய நோயாளியும் ஆவார் என்றார்கள். நான் நோயின் காரணமாக மிகவும் பலகீனமானேன். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த விஷயத்தினால் மிகவும் கோபமடைந்தார்கள். கூறுகின்றார்கள், இறுதியில் எனது 2 மாத விடுப்பு முடிந்தது. ஹசரத் மௌலவி சாஹிபிற்கு எனது ஆரோக்கியத்தை பற்றி மிகவும் கவலையாக இருந்தது. நான் உபயோகிப்பதற்காக மருந்துகளை தயாரித்து எனக்கு கொடுத்தார்கள். நான் துவாவும் செய்வேன் என்றார்கள். ஹுசூரிடம் சென்று எனது விடுப்பு முடிந்துவிட்டது, ஆகையால் நான் இன்று ராவல்பிண்டி திரும்பி செல்கின்றேன் என்றேன். உடல்நிலை சரியில்லை, துவா செய்யுங்கள் என்றேன். ஹுசூர் துவா செய்தார்கள். மேலும் கூறினார்கள், நீங்கள் தொழுகைகளில் மிகவும் தன்னடக்கத்துடனும் உருக்கத்துடனும் துவா செய்து வாருங்கள். காதியானிக்கு கடிதம் எழுதி வாருங்கள். அடிக்கடி காதியான் வாருங்கள். பிறகு கூறினார்கள், பத்தியத்தை கடைபிடிக்காமல் இருப்பதனை விட்டுவிடுங்கள். ஹுசூருக்கு இவர் உணவில் பத்தியத்தை கடைபிடிக்கவில்லை என்ற விஷயம் நினைவில் இருந்தது. பத்தியத்தை கடைபிடிக்காமல் இருப்பதனை விட்டுவிடுங்கள். அல்லாஹ்விடம் உறுதியான வாக்குறுதி செய்யுங்கள். அல்லாஹ் கஃபூரு ரஹீம் ஆவான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை வழங்குவான். கூறினார்கள், நான் ராவன்பிண்டி திரும்பி சென்றதும் இரவு 1:30 மணி அளவில் ஒரு கனவு மாற்று மொழியில் தென்பட்டது. அதனை என்னால் புரிய முடியவில்லை. ஆச்சரியப்பட்டவாறு இறைவனுடைய சன்னதியில் வீழ்ந்தேன். இறைவா, நீ அனைத்து மொழிகளின் மீதும் வல்லமை கொண்டவனாவாய், எனக்கு இந்த கனவின் கருத்தை புரியவை என வேண்டினேன். இறைவன் தனது சிறப்பான அருளை வழங்கியவாறு இரவு 2:30 மணி அளவில் எனது நாவில் ஹெல்தி 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 என வெளிப்படுத்தினான். இவ்வாறு ஆரோக்கியம் ஆரோக்கியம் என பலமுறை கூறப்பட்ட சப்தம் என்னை விழிக்க செய்தது. தற்பொழுது வரை இதனை கூறி ஏறக்குறைய 20 வருடம் ஆகிவிட்டன. ஒருபோதும் தலைவலினாலும் கூட நோயாளியானதில்லை. அல்லாஹுவின் மற்ற உதவினால் ஒவ்வொரு விஷயத்திலும் பொருட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. முதலில் பிள்ளைகள் கிடையாது, பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தன. பிறகு அல்லாவின் அருளினால் 3 மகன்களும் 4 மகள்களும் வழங்கப்பட்டன. அடுத்து ஒரு சஹாபி மலிக் நியாஸ் முகமது சாஹிபுடைய மகன் ஹசரத் மலிக் பரக்கத்துல்லா சாஹிப் கூறுகின்றார்கள், எனது தந்தை மலக் பரக்கத் அலி சாஹிப் 1897-1898 முதல் அகமதியாக இருந்தார்கள். நானும் அவர்களை பின்பற்றியவாறு சிறு வயதிலிருந்தே அகமதியானேன். 1904 எனது வயது ஏறக்குறைய 14 அல்லது 15 இருந்தது. நான் ஹுசூர் அவரிடம் பைய செய்துள்ளேன். ஹுசூரிடம் யாராவது பைய செய்தால் நாங்களும் மீண்டும் மீண்டும் பைய செய்து வந்தோம். ஏனென்றால் உசூர் அவர்கள் பையத்திற்கு பிறகு செய்யக்கூடிய துவாவில் கலந்து கொள்ளக்கூடியவராக வேண்டும் என்பதனால் ஆகும். சில தடவை பெருமளவில் மக்கள் பைய செய்வார்கள். மக்கள் தனது தலைப்பாகையை கழற்றி உசூருடைய கைவரை சென்றடைய செய்வார்கள். அந்த தலைப்பாகையை மக்கள் அனைவரும் பிடித்து கொள்வார்கள். இவ்வாறு பையத் நடைபெற்றது. ஹசரத் டாக்டர் உமர்தீன் சாஹிப் உடைய அறிவிப்பு உள்ளது. கூறுகின்றார்கள், நான் ஜூலை 28 1879 பிறந்தேன். ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாமிடம் ஜூன் 30 1905 பையத் செய்தேன். வசியத் ஜூலை 23 1928 செய்தேன். பிறகு தனது வசியத் நம்பரையும் 28 98 என்று எழுதியுள்ளார். நான் நைரோபாவில் 2 வருடங்கள் சதராகவும் பின்னர் பொறுப்பாளராகவும் இருந்தேன். பிறகு நிர்வாகக்குழு அமைப்பு கமிட்டி உறுப்பினராக இருந்தேன். இதனை கூறும்போது அஹமதியா ஜமாத் நைரோபி ஜமாத்தின் முஹாசிபாக 15 வருடம் இருந்தேன். 3 வருடம் வரை செக்ரட்டரி வசாயா அதாவது வசிய செயலர் மற்றும் விருந்தினர் செயலராக இருந்தேன். பிப்ரவரி 1900 இந்த நாட்டிற்கு டாக்டர் ரஹமத் அலி சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சூஃபி நபிபக்ஷ் சாஹிப் அக்கௌண்டன்ட் மற்றும் டாக்டர் பிஷாரத் அஹமத் சாஹிபுடைய காலத்தில் வந்தேன். டாக்டர் ரஹமத் அலி சாஹிபுடைய சிறந்த நல்லொழுக்கம், கருணை மற்றும் அனுதாபத்தை கண்டு மக்கள் பெரும்பாலர் அஹமதியா ஜமாத்தில் இணைவதை கண்டேன். இதுதான் எனது முதல் சந்தர்ப்பமாகும். காலத்தின் வழிகாட்டியின் தூதின் குரல் எனது காதுகளில் விழுந்தன. பாருங்கள், ஒரு மனிதரின் சிறந்த நல்லொழுக்கம், கருணை மற்றும் மனிதன் மீது அனுதாபம் மட்டுமே மக்களிடம் எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த மனிதர் என்று கவனத்தை ஏற்படுத்தியது. பிறகு மக்கள் அகமதியானார்கள். எவ்வாறாயினும் நான் எனது நிலைமையை இறைவனிடம் ஒப்படைத்தேன். அதாவது இறைவனிடம் எனது விதியில் என்ன இருக்கிறது என துவா செய்தேன். மிகவும் உருக்கத்துடனும் தைரியத்துடனும் உறுதியாக ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத்தில், எனது அன்பிற்குரிய இறைவா, மறைவானவற்றை அறியக்கூடியவனே, எனது துவாவை கேள், எனக்கு வழிகாட்டு, என்னை உனது அறிவில் சரியாக உள்ள வழியில் என்னை வழிநடத்து. இதன் மூலம் நான் நேர்வழியிலிருந்து தூரம் விலகிவிடக் கூடாது. ஏனென்றால் நான் தன்னடக்கம் உடைய, பலகீனமான, பாவங்களை செய்த மற்றும் குறைவான அறிவுடையவனாவேன் என துவா செய்தேன். பிறகு எனது எஜமானன் எனது முறையீட்டை கேட்டான். உண்மையான கனவுகளின் தொடர் ஆரம்பமானது. இதன் பிறகு எனக்கு மிக தெளிவாக 2 கனவுகள் காட்டப்பட்டன. இதன் அடிப்படையில் நான் கசூமு ஜில்லாவில் உள்ள கிரோகா ஸ்டேஷனிலிருந்து ஜெர்மன் மற்றும் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவின் எல்லையில் உள்ளது இது அங்குள்ள மருத்துவமனையில் இன்சார்ஜாக உள்ளேன். ஜூன் 30 1905 கடிதம் மூலமாக இறைவனுடைய அன்பிற்குரியவரிடம் பைய செய்தேன். பைய செய்த பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி கூறுகின்றார். இபாதத்தில் எனது சிந்தனையில் இல்லாத அளவுக்கு ரசனை கிடைத்தது. ஏனென்றால் மலக்குமார்களின் தூய இறங்குதல் ஏற்படும் காலமாக அது இருந்தது. ஒவ்வொரு கடிதத்திலும் அன்பிற்குரிய மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய புதிய வகி இறங்குவது, மேலும் பூர்த்தி அடைவது பற்றி எழுதப்பட்டிருந்தது. உள்ளம் எப்பொழுதும் ஹுசூரை சந்திப்பதற்கு துடித்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்லாமை சந்திப்பதற்கு எல்லை மீறிய ஆவல் ஏற்பட்டது. ஏனென்றால் கையில் பைய செய்யவில்லை, கடிதம் மூலமாகத்தான் இவர் பைய செய்திருந்தார். கூறுகின்றார்கள், இவ்வாறு எனது விடுப்பிற்குரிய நாட்கள் அருகில் வந்தன. இறைவன் அன்பிற்குரிய மசீருக்கு அன்பளிப்பு கொடுப்பதனை பற்றி எனது உள்ளத்தில் போட்டான். அதற்கு நான் 4 நெருப்புக்கோழி முட்டைகளை எடுத்து செல்ல வேண்டும் என நினைத்தேன். இதனை முடிவு செய்தேன். எனக்கு இதனை பெறுவதற்கும் பெர்மிட் வாங்குவதற்கும் ஜெர்மன் போர்ட்டிடமிருந்து முயற்சி செய்ய வேண்டி இருந்தது. ஏனென்றால் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. கூறுகின்றார்கள், அக்டோபர் 1907 இரவில் நான் எனது நாட்டிற்கு கிளம்பினேன். குஜராத் சென்றடைந்ததும் எனது தந்தை மற்றும் சகோதரர்களை ஜமாத்திற்கு விரோதிகளாக கண்டேன். அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் அழுதவாறு துவா செய்ய ஆரம்பித்தேன். இறைவன் எனக்கு உதவி புரிந்தான். எனது தந்தை மற்றும் அவருடன் சில நண்பர்களும் காதியான் ஆண்டு மாநாட்டிற்கு செல்ல சம்மதித்தார்கள். நான் பேராவலுடன் துவா செய்து வந்தேன். கடைசியில் காதியான் ஜல்சாவிற்கு எனது தந்தையும் சகோதரரும் வர சம்மதித்தார்கள். கூறுகின்றார்கள், 1907 ஜலசாவில் தனது குஜராத் ஜமாத்துடன் நாங்கள் காதியான் ஊருக்கு சென்றடைந்தோம். நான் சென்றடைந்ததும் மிகவும் அற்புதமான காட்சியை கண்டேன். அனைத்து ஜமாத்துகளும் பெரிய பெரிய சான்றோர்கள் சஹாபாக்கள் ஹுசூரை சந்திப்பதற்காக மிகவும் நிம்மதியற்றும் ஏக்கத்துடனும் அழைகின்றனர். சந்திப்பதற்காக முடிந்தவரை முயற்சிகள் செய்கின்றனர். எனக்கு ஆச்சரியத்திற்கும் சிந்தனைக்கும் எல்லைமீறி போனது. நான் ஒரு பயணியாக தூரம் தொலைவிலிருந்து சில நாட்களுக்காக சென்றேன். சந்திப்பதற்காக 2 வருடமாக துடித்து கொண்டிருந்தேன். ஹுசூரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தனியாக கிடைக்க வேண்டுமென உள்ளத்தில் ஆசை இருந்தது. அது நடப்பது போன்று தோன்றவில்லை. ஏனென்றால் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. தனிமையில் சந்திப்பது முடியும் என தோன்றவில்லை. எங்களது அஹமதியா ஜமாத் குஜராத் லங்கர்ஹானாவில் உணவு சாப்பிடுவதில் மூழ்கியிருந்தார்கள். நான் சந்திப்பதற்காக அங்கும் இங்குமாக அலைந்தவாறு மஸ்ஜித் முபாரக்கின் கீழ்ப்பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தேன். ஒரு சகோதரரை நான் கடந்து செல்லும் போது கண்டேன். அதாவது ஒரு மனிதர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவரிடம், நான் தூரம் தொலைவிலிருந்து வந்துள்ளேன், நான் ஹுசூரை தனியாக சந்திக்க வேண்டுமென விரும்புகின்றேன் என்றார். நீங்கள் எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கள் என்று கேட்டார். அவர் கூறினார், இந்த வாசல் வழியாக ஒரு வயதான பெண், ஹுசூருடைய பணிப்பெண் பெரும்பாலும் வந்து செல்வாள். அவரிடம் கூறுங்கள், ஒரு வயதான அம்மா ஒருத்தி உள்ளார், அவரிடம் கூறுங்கள். இவ்வாறு இந்த விஷயம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. பணிப்பெண் வந்தால் நான் ஓடிப்போய் அவரிடம், மாய்ஜி, நான் மிக தொலைவில் உள்ள நாட்டிலிருந்து வந்துள்ளேன், ஹசரத்தை தனியாக சந்திக்க ஆர்வம் கொண்டுள்ளேன் என்றேன். இந்த பயணியுடைய தூதினை ஹுசூர் வரை எட்ட வைக்க செய்தால் கருணையாக இருக்கும் என்றேன். மாய் சாயிபா மிகவும் மகிழ்ச்சியுடன், கொஞ்சம் நில்லுங்கள், நான் வருகின்றேன் என்றாள். அவள் சென்றதும் திரும்பி வந்தால், உங்களுடைய எண்ணம் நிறைவேறிவிட்டதாக சந்தோஷமான செய்தியினை கூறினார். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே வாருங்கள் என கூறினார்கள். நான் உடனே ஓடி சென்று மருகும் தந்தையையும் என்னுடன் வந்த சில அகமதியல்லாத நண்பர்களையும் அழைத்து வந்தேன். நாங்கள் மேலே சென்றதும் ஒரு முற்றத்தில் நிற்கத்தான் செய்தோம். ஒரு ஜன்னலின் கதவு திறந்தது. ஹுசூர் வெளியே வந்ததும் அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறினார்கள். அந்தோ எங்களுக்கு முதலில் அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் முதலில் சலாம் கூறினார்கள். கூறுகின்றார்கள், விரோதியாக இருந்த போதிலும் எனது தந்தை ஹுசூருடைய காலில் விழுந்து விட்டார். ஹுசூர் கருணையுடன் தனது கைகளால் அவர்களது தலையை தூக்கியவாறு கூறினார்கள், சஜிதா செய்வதற்கு தகுதியானவன் இறைவன் தான். அடியார்களுக்கு முன்பு குனியக்கூடாது. அல்லாஹுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும். பிறகு நான் நெருப்பு கோழியின் 4 முட்டைகளை ஹுசூருக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். ஹுசூர் அதனை கருணையுடன் ஏற்றுக்கொண்டார்கள். மிகவும் கனிவு மற்றும் பரிவுடன் நான் ஆப்பிரிக்காவில் வசிப்பது மற்றும் பயணத்தை பற்றி விசாரித்தார்கள். எனது கையை தனது கையில் எடுத்தவாறு கூறினார்கள், இந்த உலகத்தில் உள்ளத்தை செலுத்தக்கூடாது. மேலும் கூறினார்கள், தன்னை ஒரு ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்கிய பிறகு காத்திருக்கும் பயணியை போன்று கருத வேண்டும். ஹுசூர் அவர்கள் நான் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்கள். கூறுகின்றார்கள், தொடர்ந்து கடிதங்களில் துவாவிற்காக எழுதி வாருங்கள். பிறகு ஹுசூர் எனது தந்தையுடன் 1-2 அகமதி அல்லாத நண்பரிடம் பையத் வாங்கினார்கள். அவர்கள் எதிரிகளாக இருந்தவர்கள் அல்லது ஒரே சந்திப்பில் பையத் செய்ய சம்மதித்து விட்டார்கள். ஹுசூர் அவர்கள் இந்த அளவு அழுதவாறு எங்களுக்காக துவா செய்தார்கள். அதன் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பையத் வாங்கிய பிறகு நடைபெற்ற துவாவை அழுதவாறு செய்தார்கள். அதனால் அவர்களது கண்கள் கண்ணீரினால் நிரம்பின. எங்களுக்கும் அழுவதனை தடுப்பது கடினமாகிவிட்டது. உள்ளம் எந்த அளவு மிருதுவாகவும் மென்மையானதாகவும் இருந்ததென்றால், இன்றைய நாள் வரை ஹுசூருடைய கையுடன் எனது கை வைப்பது, ஹுசூருடைய ஒளிமிக்க முகத்தை பார்ப்பது, ஹுசூருடைய பரிவுடைய வெட்கம் நிறைந்த கண்கள் நிரம்புவது, இந்த பாவிக்காக வழிகாட்டுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, மீண்டும் துவாவிற்காக அதிக அளவு கடிதம் எழுத வழிகாட்டுவது, இவை நினைவிற்கு வரும்போது உடலில் மின்னல் அடித்தது போன்று கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விடுகின்றன. அது எவ்வளவு அருளுக்குரிய காலகட்டமாகும். எதிர்ப்பின் பெரும் மலை, கடல்கள், புயல்கள் இறைவனுடைய அன்பிற்குரிய நபியின் துவாவினால் பறந்து போவதை தனது கண்களால் பார்த்தேன். அதாவது எதிர்ப்பின் மலைகள் இறைவனின் அன்பிற்குரிய நபியின் துவாவினால் பறந்து போவதனை தனது கண்களினால் பார்த்தேன். மிகவும் கடுமையான எதிரியும் போட்டிக்கு வர பயப்படுவதை பார்த்தேன். மற்றவர்களின் ஆலிம்களும் அறிஞர்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அஹமதியா ஜமாத்தின் ஆலிம்களின் அறிவும் இந்த முழு நிலவின் கீழ் இருட்டாக இருந்தது. எவருக்கும் எந்த விஷயத்திலும் ஹுசூருடைய இருப்பின் போது பேசுவதற்கு தைரியம் வந்ததில்லை. எவ்வாறு இருப்பினும் பையஸ் செய்தேன். துவாவிற்கு பிறகு ஹுசூர் அவர்கள் முசாஃபா செய்தார்கள், மேலும் அனுமதி தந்தார்கள். அஹமதியா முஸ்லீம் ஜமாத் குஜராத் சென்றபோது நவாப் கான் சாஹிப்பிடம் மற்றவர்களும் ஹுசூருடைய சந்திப்பை பற்றி கூறிய போது மிகவும் ஏக்கத்துடன் எம்மையும் ஏன் கூட அழைத்து செல்லவில்லை என்றனர். பிறகு ஒரு அறிவிப்பு, குலாம் முகமது சாஹிபுடைய மகன் மாஸ்டர் அப்துல் ரவுப் சாஹிபுடையதாகும். இவரது பையத் நடந்த வருடம் 1898 ஆகும். அதே வருடத்தில் இவர் ஹசரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்லாமை சந்திக்கவும் செய்தார். கூறுகின்றார்கள், ஆரம்ப நாட்களில் எனது வயது 55 இருந்தபோது நான் ஃபிராவில் மேல்நிலை கல்வி பயின்று வந்தேன். அப்போது இந்த சர்ச்சை, அதாவது காதியானில் ஒரு மனிதர் பிறந்திருக்கின்றார், அவர் இமாம் மஹதியாக வாதம் செய்கின்றார் என்பது ஃபிராவில் சர்ச்சையாக நடைபெற்று வந்தது. இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக எனது தெருவரை இந்த விஷயம் எட்டிவிட்டது. ஒரு மனிதர், அவரது பெயர் மிர்சா குலாம் அகமது ஆகும், அவர் இமாம் மஹதியாக தன்னை வாதித்தார். நான் சிறுவனாக இருந்தேன், அவ்வளவு அறிவு எனக்கு கிடையாது. ஆனால் எனது சகோதரர், அவரது பெயர் குலாம் இலாஹி ஆகும், அவர் நூல்களை படித்து மிர்சா சாஹிப்பிடம் பைய செய்து விட்டார். 313 பெயரில் அவரது பெயரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவரது பெயர் அஞ்சாமே ஆத்தமில் உள்ள பொருளடக்கத்தில் 249 மிஸ்திரி குலாம் இலாஹி சாஹிப் பேரா என்ற பெயரில் பதியப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எனது சகோதரர் வீட்டில் உள்ள அனைவருடைய பெயரையும் பையத்திற்காக எழுதினார். அப்போது நானும் முஹல்லாவிற்கு வரக்கூடிய மிர்சா சாஹிபுடைய நூல்கள் மற்றும் பிரசுரங்கள் போன்றவற்றை படித்து வந்தேன். தனது பள்ளிவாசலிலும் இரவில் படித்து கூறுவேன். கங்கா பவுன், அப்துல்லா ஆத்தம் போன்றவை தற்பொழுது வரை நினைவில் உள்ளன. இவர்களை பற்றி வெளியிடப்பட்ட பிரசுரங்கள் மிர்சா சாஹிப்பை சந்திப்பதற்கு எனக்கும் ஆர்வம் ஏற்பட்டது. அதாவது எனக்கு மசீம் அலி இஸ்லாத்து வஸ்லாமை சந்திக்க வேண்டும் என ஆர்வம் ஏற்பட்டது. பேராவிலேயே மகரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு பாலத்தில் அமர்ந்து இருட்டில் துவா செய்து வந்தேன். இறைவா, மிர்சா உண்மையாளர் என்றால் என்னையும் காதியான் சென்றடைய செய், அவர் பொய்யர் என்றால் இங்கேயே என்னை இருக்க செய், அதாவது பேராவிலேயே இருக்க வேண்டும், அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகின்றார். கூறுகின்றார்கள், நான் 10th தேர்வை ராவல்பிண்டியில் எழுதினேன். சூரிய சந்திர கிரகணம் 1313 ஹிஜ்ரியில் நடைபெற்ற போது நான் எனது கண்களால் அதனை கண்டேன். அப்போது நான் மிடில் ஸ்கூலில் படித்து வந்தேன். நான் பரீட்சையிலிருந்து 1898 வெளிவந்ததும் எனது சகோதரர் குலாம் இலாஹி என்னை காதியானிக்கு தன்னுடன் அழைத்து வந்தார். அப்போது நான் மிர்சா சாஹிப்பின் கையில் பைய செய்தேன். அந்த நேரத்தில் பள்ளிவாசல் சிறியதாக இருந்தது. சிறிது நாட்கள் தங்கிவிட்டு பிறகு எனது சகோதரருடன் பேரா திரும்பி வந்தேன். ஹஸ்ரத்து மௌலவி நூர்தீன் சாஹிப் எனது சகோதரரை அறிந்தவராயிருந்தார். அதனால் எனது சகோதரருக்கு உமது சகோதரர் அப்துல் ரவுஃபை காதியானிக்கு அனுப்பி வையுங்கள் என எழுதினார்கள். இறுதியில் இறையருளால் 1899 மீண்டும் காதியான் சென்றடைந்தேன். மௌலவி சாஹிப் மற்றும் ஹஸ்ரத் சாஹிப்பை சந்தித்தேன். மௌலவி சாஹிப்பிற்கு எனது படிப்பை பற்றி தெரிந்திருந்தது. மேலும் நான் ஏழையாவேன், அதாவது அந்த காலத்து படிப்பிற்கேற்ப நான் படித்தவனாக இருந்தேன், ஆனால் ஏழையாகவும் இருந்தேன். ஆகையால் மௌலவி சாஹிப் என்னை மதரசாவில் பணியாளராக நியமித்தார்கள். 1899 மாதம் 8 ரூபாய் சம்பளத்தில் பிரைமரியுடைய 2nd ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். அப்போது 5-6 வகுப்புகளே இருந்தன, மிடில் கிளாஸ் இருந்ததில்லை. இறுதியில் நான் ஆசிரியர் பணியை 1902 வரை செய்தேன். அந்த காலத்தில் மௌலவி ஷேர் அலி சாஹிப் மதரசாவுடைய தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். பிரைமரி மாணவர்களுக்கு கல்வியும் கற்றுக் கொடுத்து ஐவேளை தொழுகையை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாமுடன் நிறைவேற்றி வந்தேன். அப்போது மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் இமாமாக நின்று தொழ வைத்து வந்தார்கள். ஐவேளை தொழுகையிலும் ஹசரத் சாஹிபுடைய மஜ்லிஸில் உட்காருவேன். வீட்டிலிருந்து வரும்போது தொழுகைக்கு முன்பாக தனது இல்ஹாம்கள், கஷ்வுகள், ரோயாக்கள் மற்றும் கனவுகளை கூறுவார்கள். நானும் அதிலிருந்து பயன்பெறுவேன். தொழுகைக்கு பிறகு வாய்ப்பு கிடைத்தால் கால்களை அமுக்கி விடுவேன், சுடக்கு எடுத்து விடுவேன். சில நேரத்தில் ஹுசூர் அவர்கள் பள்ளிவாசலில் சாப்பிட்டு வந்தார்கள். நானும் விருந்தினர்களுடன் பள்ளிவாசலை சாப்பிட்டு வந்தேன். ஹஸ்ரத் சாஹிபுடைய மிச்சம் இருந்த உணவை சில சமயங்களில் பரக்கத்துக்காக டேஸ்ட் செய்து வந்தேன். மகரிப் தொழுகைக்கு பிறகு ஹுசூர் அவர்கள் இருக்கையில் அமருவார்கள். பல்வேறு வகையான இறை வார்த்தைகள், கஷ்ஃபுகள், கனவுகளை கூறுவார்கள். எனது சிந்தனையின்படி மிஸ்டர் டூயி, சிராகுதீன் ஜமுனே, மௌலவி கரிமுதீன், சாக்கிமுதீன் போன்றவர்களை பற்றி இல்ஹாம்கள், கனவுகள் போன்றவை வந்தன. இந்த அனைத்து விஷயங்களும் நூல்களில் வெளிவந்துவிட்டன. திரும்பவும் எழுதுவதற்கு அவசியமில்லை. மாஸ்டர் அப்துர் ரவு சாஹிப்பை பற்றி மேலும் அதிகமாக இங்கு அடிக்குறிப்பில் எழுதப்பட்டுள்ளது. இவர் சதர் அஞ்சுமன் அகமதியாவின் பென்ஷனர் ஆவார். தாலிமுல் இஸ்லாம் ஹைஸ்கூல் காதியானின் முன்னாள் ஹெட் கிளர்க் ஆவார். 1899 முதல் 1902 வரை ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றினார். அதற்கு பிறகு ரிவ்யூ ஆஃப் ரிலீஜியன் அலுவலகத்தில் பணிபுரிந்தார். 1906 முதல் 1927 வரை ஹைஸ்கூலின் ஹெட் கிளர்க்காக இருந்துள்ளார். நான் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமை சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்ட காலத்திலேயே ஏற்றுக்கொண்டுள்ளேன் என கூறுகின்றார். அடுத்து ஒரு அறிவிப்பு. மௌலவி முகமது அப்துல் அசீஸ் சாஹிப், இவர் அப்துல்லா சாஹிபுடைய மகனாவார். இவரது பையத்தின் வருடம் 1904 ஆகும். நான் எனது பையத் மற்றும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கண்களால் கண்ட நிலைகளை கூறுவதற்கு முன்பாக, எனது தந்தை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபி மர்ஹூம் ஜனாப் மௌலானா மௌலவி முகமது அப்துல்லா சாஹிபுடைய நிலைமைகளை பற்றி கூறுகின்றேன். இவரது சம்பவமும் மிகவும் உள்ளம் இருக்கக்கூடியதாகும். ஏனென்றால் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சோதிக்க விரும்பினார்கள். எல்லா வகையிலும் திருப்தி ஆன பிறகு அவர் பய செய்தார். எவ்வாறாயினும் இவரும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கையில் பய செய்தவராவார். இவர் கண்களால் கண்ட பல சம்பவங்கள் இருந்தன, ஆனால் பதிவு செய்ய முடியவில்லை. பிறகு அவர் இறந்துவிட்டார். ஆகையால் தந்தை செய்ய முடியாததை மகன் செய்து முடிப்பான் என்ற அடிப்படையில் அல் வலது சிறு லி அபீஹி. மேலும் பாரசியில் கூறுகின்றார்கள், பச்சீசே பிதர் தமாம் நகுனத், பிஸ்ரே மத் தமாம் குனத், ஓபயான் கரம் ஹாலாத். அதாவது, எந்த வேலையை தந்தையால் செய்ய முடியவில்லையோ மகன் அதனை முழுமையடை செய்வான். எவ்வாறாயினும் கூறுகின்றார்கள், எனது தந்தையார் மௌலவி முகமது அப்துல்லா சாஹிப் மூசாபைனி ஷர்க்புர் தபால் நிலையம் ஷேக்புரா மாவட்டத்தை சேர்ந்தவராவார். அஹ்லே ஹதீஸ் எண்ணம் கொண்டவராவார். சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவராவார். மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலிவி மற்றும் மௌலவி நசீர் ஹுசைன் தெஹ்லிவி போன்றோர் இவரை அஞ்சுமன் அஹ்லே ஹதீஸுடைய டெபுட்டி கமிஷனராக ஆக்கினார்கள். அந்த பகுதியில் மிகப்பெரிய தலைவராக மதிக்கப்பட்டார். அவர்களுடைய பிரதிநிதியாக செயல்பட்டார். கூறுகின்றார்கள், இவரது புகழின் காரணமாக முஹாஸ்தே குலாம் நபி குர்தாஸ்பூரை சேர்ந்தவர் இவர் அஹ்லே ஹதீஸ் ஆவார். இவரை தனது அருகில் அழைத்து கொண்டார். அவரிடம், எங்களது அருகில் ஓர் ஊர் காதியான் உள்ளது, அங்கு மிர்சா குலாம் அகமது சாஹிப் வசிக்கிறார்கள். அவர் இல்ஹாம் இறங்குவதாக வாதம் செய்கின்றார். அவர் ஒரு மகனை பற்றி முன்னறிவிப்பு செய்துள்ளார். அது நிறைவேறவில்லை. முதலில் பெண் பிள்ளை பிறந்தது, அதற்கு பிறகு ஒரு பையன் பிறந்தான். இது முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தாலாவுடைய முன்னறிவிப்பாகும். இதனை பற்றி கூறுகின்றார், அகமதியல்லாத மௌலவிகள் இவரிடம் முதலில் பெண் பிறந்தது, பிறகு பையன் பிறந்தான், சில நாட்களிலேயே மரணித்து விட்டான். இப்படிப்பட்ட மனிதரிடம் சென்று முனாதிரா செய்வோம் என்றனர். ஹசரத் மசீம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் முன்னறிவித்ததற்கு எதிராக இல்ஹாம் வகி போன்றவை இறங்காது என்பது இவரது கொள்கையாகும். இவரை அழைத்து முனாஜிரா செய்யுங்கள் என்றார்கள். இன்றைய நாட்களில் ஹசரத் மசீம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் எந்த விதமான வாதமும் செய்யவில்லை. இல்ஹாமுடைய தொடர்ச்சி மட்டும்தான் இருந்தது. ஹுசூர் நூல் பராஹினே அகமதியாவை எழுதி வந்திருந்தார்கள். இவர் காதியான் வந்தார். அதாவது, இவரது தந்தை இவரை பற்றி தான் கூறுகின்றார்கள், ஹுசூரிடம் மேற்கூறப்பட்ட முன்னறிவிப்பை பற்றி பேசப்பட்டது. அதாவது, முன்னறிவிப்பு முஸ்லீம் மௌத் பற்றி பேசப்பட்டது. மேலும், உங்களுடைய இல்ஹாம்கள் சரியானதாக இருந்தால் மகனை பற்றிய முன்னறிவிப்பு ஏன் நிறைவேறவில்லை என கேள்வி கேட்டார். முதலில் மகன் பிறந்தால், பிறகு மகன் பிறந்தான், அவனும் மரணித்து விட்டான். முன்னறிவிப்புகள் இவ்வாறானதாகத்தான் இருக்குமா என்றார். கூறுகின்றார், எனது தந்தையார் கூறி வந்தார். இதற்கு ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி ஏதாவது முன்னறிவிப்பு செய்தார்களா என்ன? மௌலவி சாஹிப் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு ஆமாம் என பதிலளித்தார்கள். அதாவது ஹஜ்ஜை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு உள்ளதா என்று கேட்டுள்ளார்கள். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு கூறினார்கள், அது அந்த வருடமே நிறைவேறியதா? பெருமானார் ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்தார்களா? அதற்கு இவரது தந்தை மௌலவி சாஹிப், அந்த வருடம் ஹஜ்ஜி செய்யவில்லை, அதற்கு அடுத்த வருடம் ஹஜ்ஜி செய்யத்தான் செய்தார்கள் என்றார். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் இந்த வருடமே மகன் பிறந்து விடுவான் என எப்போது கூறினேன்? இது இறைவனது முன்னறிவிப்பாகும், இது நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும், அது எந்த வருடம் வேண்டுமானாலும் நிறைவேறலாம். இதற்கு ஒரு காலகட்டம் உள்ளது, இதற்கு ஒரு வருடம் என நிர்ணயிக்கப்படவில்லை, இது ஒரு காலகட்டம் என கூறப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நின்றுவிட்டது. மௌலவி சாஹிப் புதிதாக எந்த கேள்விகளையும் கேட்கவில்லை. இந்த ஆட்சேபனையின் மீது உங்களது முன்னறிவிப்பு நிறைவேறவில்லை என்பதனை இந்த மௌலவி சாஹிப் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். எவ்வாறாயினும் இதற்கு பிறகு ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்ச் 22 1886 தனது பிரசுரம் ஒன்றை வெளியிட்டார்கள். அதில் அந்த வாக்களிக்கப்பட்டவர் 9 வருடத்திற்குள் பிறப்பார் என காலத்தையும் நிர்ணயித்தார்கள். இதற்கு பிறகு 1-2 என பல பிரசுரங்களில் இதனை கூறியுள்ளார்கள். எவ்வாறாயினும் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுருடைய முன்னறிவிப்பு நிறைவேறியது. ஹஜ்ரத் 2வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் பிறந்தார்கள். தொடர்ந்து எழுதுகிறார், மௌலவி சாஹிப் அதாவது ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விவாதம் செய்ய வந்த இவரது தந்தை அரபி பாரசியில் தேர்ச்சி பெற்றவராவார். அரபி இலக்கணம், தர்க்கம், பதில், பயான் போன்றவற்றில் தனக்கு நிகரில்லாத மனிதராக இருந்தார். தனது அறிவின் மூலமாக, அறிவு சார்ந்த இந்த ஆதாரம் மற்றும் பதில் மூலமாக எதுவும் பெறவில்லை. அதாவது ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் நடந்த விவாதத்திலிருந்து அவர் எந்த பயனும் அடையவில்லை. இது உண்மைதான், குல்லு அம்ரின் மர்ஹூனுன் ஃபீ அவ்காதிஹா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போது அவர் மறுப்பதிலேயே நிலைத்திருந்தார். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விஷயங்களை கேட்கவே இல்லை. ஹுசூர் இவருடைய அறிவை ஆராய்ந்தவாறு தனது முழு கருணையினை காட்டியவாறு இதனை கூறினார்கள். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவரது பேச்சிலிருந்து இவர் அறிவு படைத்த மனிதராவார் என்பதனை கண்டறிந்தார்கள். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம், மௌலவி சாஹிப், நான் பராஹினே அஹமதியா என்ற பெயரில் ஒரு நூலை எதிரிகளின் ஆட்சேபனைகளுக்கு பதிலாக எழுதியுள்ளேன். இதில் 10,000 ரூபாய்க்கான சேலஞ்சும் உள்ளது. இன்றைய நாட்களில் இது அச்சிடப்படும். நீங்கள் இங்கு தங்கினீர்கள் என்றால் அச்சிடுவதற்கு ப்ரூஃப் போன்றவற்றை பார்த்து வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றார்கள். இதற்குரிய கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும். மௌலவி அப்துல் அஜி சாஹிப் தனது தந்தை பற்றி எழுதுகின்றார். ஆனால் வருத்தம் என்னவென்றால் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெறுமனே திரும்பி சென்றார்கள். இந்த மறுப்பிலேயே ஏறக்குறைய 15-16 வருடங்கள் கழிந்தன. ஆனால் அவர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் அவருடைய இயல்பில் ஒரு நன்மை இருந்தது. கூறுகின்றார்கள், அவர் ஒரு நல்ல இயல்புடைய மனிதராவார். யாராவது ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஏசினால் அல்லது இழிவாக நினைவு கூர்ந்தால் உடனே அவரை தடுப்பார்கள். இறைவன் காஃபிரின் சிலைகளை ஏசுவதனை கூட தடை செய்துள்ளான் என கூறுவார்கள். ஆக இந்த அல்லது வேறு சில சிறப்பம்சங்கள் இவருடைய இயல்பில் இருந்தது. மேலும் அது ஹிதாயத்திற்கு காரணமாக அமைந்தது. கூறுகின்றார்கள், இவ்வாறு காலம் கடந்தவாறு 15-16 வருடங்கள் கழிந்தன. 1902 வந்தது. இந்த நேரத்தில் இவர் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல் ஜங்கே முக்கத்தஸ் மற்றும் ஆயினா கமாலாத் போன்றவற்றை படித்து முடித்திருந்தார். இவரது மூலையில் உதித்த பல கேள்விகளுக்கு விளக்கம் கிடைத்தன, பதிலும் கிடைத்தது. இந்த 2 நூல்களை படித்ததும் மௌலவி சாஹிபிற்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது. ஆனால் பல புதிய ஆட்சேபனைகளும் தோன்றின. இந்த வகையில் இவர் 21 கேள்விகளை தயார் செய்தார். அதாவது ஆட்சேபனைகளாக எழுந்தவையெல்லாம் 21 கேள்விகளாக குறித்து வைத்தார். 1902 ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் முனாஜிரா செய்வேன் என காதியான் சென்றார். நேரடியாக மஸ்ஜித் முபாரக் வந்தார். யாரிடமும் எதுவும் கூறவில்லை, அங்குள்ள எவரிடமும் எதுவும் கேட்கவில்லை, நேரடியாக மஸ்ஜித் சென்றார். இதற்குரிய காரணம் பின்னால் வரும். ஏதோ ஒரு தொழுகை நேரத்தில் சென்றார், தொழுகையை ஜமாத்தாக தொழுதார். பிரசித்தி பெற்ற விஷயம் என்னவென்றால், மிர்சா சாஹிப் சில ஏஜென்ட்களை வைத்துள்ளார்கள். அவர்கள் வரக்கூடிய விருந்தினரிடம் அனைத்தையும் கேட்டு வைப்பார்கள். பீர்களின் பழக்கம் போல் உள்ளே விஷயத்தை எட்ட வைத்து விடுவார்கள். மேலும் மிர்சா சாஹிப் எந்த அறையில் இருப்பார்களோ அதற்கு பல கதவுகள் இருக்கும். வித்தியாசமான கதைகளை உருவாக்கியுள்ளனர். ஒவ்வொரு விஷயத்திற்கு என்றும் தனித்தனி வாசல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். விருந்தினர் உள்ளே செல்லும் போது விருந்தினர் மிர்சா சாஹிப்பிடம் செல்லும் போது முதலிலேயே விஷயம் மிர்சா சாஹிப்பிற்கு எட்ட வைக்கப்பட்டிருக்கும். அதனால் விருந்தினர் சென்றதும் உங்களுடைய பெயர் இதுவா, நீங்கள் இங்கிருந்து இந்த காரணத்திற்காக வந்துள்ளீர்களா என்று கேட்பார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக விருந்தினருக்கு உறுதி ஏற்பட்டுவிடும். ஆக இந்த கதைகள் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பிரபலமாக கூறப்பட்டதாகும். அதனால் இவர் எதுவும் கூறவில்லை. கூறுகின்றார்கள், இப்படிப்பட்ட விஷயங்களின் மூலமாக இவர் தானாகவே எல்லாவற்றையும் கூறுகிறாரே என்று விருந்தினருக்கு நிச்சயமாக இவர் வழியுள்ளா என உறுதியாகிவிடும். ஆக அந்த சமயத்தில் மௌலவி சாஹிப்பின் உள்ளத்தில் இந்த விஷயம் இருந்தது. அங்கு சென்ற மௌலவி சாஹிப்பின் உள்ளத்திலும் இந்த எண்ணம் தான் இருந்தது. என்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நான் யாரிடமும் எதுவும் கூற மாட்டேன் என எண்ணியிருந்தேன். இந்த காரணங்களினால் அவர் நேராக மஸ்ஜிதிற்கு வந்தார். யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. பிறகு இந்த விஷயம் தவறு என தெரிய வந்தது. இது எதிரிகளினால் இட்டுக்கட்டி கூறப்பட்டதாகும் என தானாகவே புரிந்து கொண்டார். கூறுகின்றார், எவ்வாறாயினும் தொழுகைக்குரிய நேரமாக இருந்தது அல்லது தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர் ஜமாத்தாக தொழுதார். தொழுகைக்கு பிறகு உசூர் அவர்கள் இருக்கையில் அமர்ந்தார்கள். மற்ற சகோதரர்கள் அங்குமிங்குமாக உட்கார்ந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி சந்தித்த பிறகு மௌலவி சாஹிப் மறைவாக இருந்தவாறு உசூருடைய காலை அமுக்கி கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள், இறைவனுடைய நபிமார்களை சோதித்து பார்ப்பது நல்லதாக இருக்காது. ஏனென்றால் இவரது எண்ணம் அமுக்கி விடுவதாக இருக்கவில்லை, மாறாக வேறொன்றாக இருந்தது. அது பின்னால் கூறப்படும். இதனால்தான் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய நபிமார்களை சோதிப்பது நல்லது கிடையாது என கூறினார்கள். அல்லாஹு தாலா உடனடியாக ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய உள்ளத்தில் இந்த அமுக்குதல் நல்லொழுக்கத்தினால் அல்ல, வேறேதோ காரணம் என போட்டான். எவ்வாறாயினும் இது ஒரு அடையாளமாகும். உசூருடைய முதல் சந்திப்பிலேயே மௌலவி சாஹிப் தெரிந்து கொண்டார். மகன் தனது தந்தையை பற்றி கூறுகின்றார், அவருக்கு ஈமானி ரூஹை பெறுவதற்கு எண்ணம் தோன்றியது. அல்ஹம்துலில்லாஹ் எழுதுகின்றார். விஷயம் என்னவென்றால், ஜனாப் மௌலவி சாஹிப் கூறுகின்றார்கள், ஹதீஸ் அல்லது அறிவிப்பில் பார்த்தேன், ஹஸ்ரத் இமாம் மஹ்தியுடைய உண்மைத்துவத்திற்கு ஒரு அடையாளமாக அவரது பாதம் பஞ்சாபியில் லப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. குழியாக இருக்காது, மாறாக நேராக இருக்கும் என்றும் வந்துள்ளது. பிளாட் ஃபுட்டட் போன்று இருக்கும், அது குழியாக இருக்காது. அவர் இந்த நோக்கத்தில் தான் ஹுசூருடைய பாதங்களை பிடித்தார். அமுக்குவதற்காக பிடிக்கவில்லை, மாறாக குழியாக இருக்கிறதா இல்லையா என பார்ப்பதற்காக பிடித்தார். இதன் மூலமாக இரண்டு அடையாளங்களை அவர் பார்த்தார். ஒன்று, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றிற்கேற்ப அந்த குழி அதிகமாக இல்லை. இரண்டாவது, ஹுசூர் தானாகவே இறைவனது நபிமார்களை சோதனை செய்வது சரியானது அல்ல என கூறினார்கள். அதில் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு யாரும் தெரிவிக்கவில்லை, இறைவன் தான் அறிவித்தான். அங்கு பல்வேறு மக்கள் ஹுசூருடைய கால்களை அமுக்கி விட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த வார்த்தையை, அதாவது அந்த சமயத்தில் கூறிய இறைவனது நபிமார்களை சோதனை செய்வது சரியானது அல்ல என்பதனை ஒருபோதும் கூறியதில்லை. பிறகு அந்த சமயத்தில் அமுக்கக்கூடியவர் சோதனைக்காகத்தான் அமுக்குகிறார் என்பது எவ்வாறு தோன்றியது? நிச்சயமாக அப்போது அமுக்கியதும் சோதனைக்காகத்தான் அமுக்கப்பட்டது. ஆக தனது கண்களால் கண்ட இது ஒரு தெளிவான அடையாளமாகும். ஈமானின் புத்துணர்வை பெற்றார். அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின். பிறகு எழுதுகின்றார், இதன் பிறகு மௌலவி சாஹிப், ஹுசூர் எனக்கு சில கேள்விகள் இருக்கின்றன, அனுமதி இருந்தால் கேட்கின்றேன் என்றார். ஹுசூர் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். மௌலவி சாஹிப் முதல் கேள்வியை கேட்டார். மௌலவி சாஹிப்புக்கும் ஹுசூருக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது. மௌலவி சாஹிப் கேட்டார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உணவளிக்கக்கூடிய ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ஹஸ்ரத் உம்மே ஐமன் ஆகும். அவரிடம் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் அல்லது பெரும்பாலும் சென்று தனது புதிய வகையை கூறுவார்கள். இதன் மூலம் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார், அதாவது வகையை கேட்டு சந்தோஷம் அடைந்து வந்தார். எதுவரை என்றால், ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதன் பிறகு ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களும் ஒருமுறை அந்த தாயாரை, அதாவது உம்மே ஐமனை சந்திக்க சென்றார்கள். அந்த தாயார் அவரை பார்த்ததும் அழ ஆரம்பித்தார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதாலா நீங்கள் அழுகின்றீர்கள்? இது இறைவனது நடைமுறையாகும், அது நிறைவேறியது என்று ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள். அதற்கு அம்மாஜான் கூறினார்கள், இல்லை, நான் ஏன் அழுகின்றேன் என்றால், என் கதாத்தில் வஹியு, இன்று வஹி நின்றுவிட்டது என்றார்கள். ஆக ஹசரத் அம்மாஜான் சாஹிபா அவர்களின் இன்கத்தாயே வஹியை, அதாவது வஹி நின்றதை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு வஹி உண்டு என்று கூறுகின்றீர்கள் என்பது அவரது கேள்வியாகும். மிகப்பெரிய முன்னுரைக்கு பிறகு இந்த கேள்வியை கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலத்தில் வஹி நின்றுவிட்டது, பிறகு இப்பொழுது எப்படி வஹி வர முடியும், எனக்கு வஹி வருகிறது என கூறுகின்றீர்களே, அது எவ்வாறு முடியும் என கேட்டார். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் குன்தும் ஹைர உம்மத்தின் என்ற அடிப்படையில் இதனை சிறந்த உம்மத்தாக ஒப்புக்கொள்கின்றீர்களா என்றார்கள். அதற்கு மௌலவி சாஹிப், ஆம், நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்றார்கள். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இதனையும், அதாவது ஆயத் அவ்ஹைது இலல் ஹவாரியீன் அவ்ஹைனா இலா உம்மி மூசா வஅவ்ஹா ரப்புக இலன் நஹல் போன்றவற்றின் அடிப்படையில் மசீஹுடைய சீடர்கள் மூசாவுடைய தாயார் மற்றும் தேனீக்களுக்கு இறைவனது வஹி இறங்குகின்றது இது போன்ற வசனங்களிலிருந்து இது எடுக்கப்பட்ட பகுதியாகும், இதனை ஒப்புக்கொள்கின்றீர்களா என்றார்கள். மௌலவி சாஹிப், ஆமாம், இறங்கியது, இறங்கும் என்றார்கள். இது நல்ல ஒரு தப்லீக் போன்ற ஒரு விவாதமாக நடைபெற்றது. ஹர் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இந்த உம்மத் மசீஹுடைய சீடர்கள் மூசாவுடைய உம்மத்தின் பெண்கள் மற்றும் விலங்குகளை விட மோசமானதாக இருக்கின்றது, அவர்களுக்கு வஹி இறங்கியது, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு, சிறந்த உம்மத்திற்கு வஹி இறங்காதா? அதற்கு மௌலவி சாஹிப் கூறினார்கள், இந்த வஹி பற்றி திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது, இந்த முஹம்மதிய உம்மத்திலும் வஹி இறங்கும் என எங்கேயாவது கூறப்பட்டுள்ளதா என்றார். அதற்கு ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள், நீங்கள் முந்தைய உம்மத்துகளில் வஹி இறங்கியதை ஒப்புக்கொள்கின்றீர்கள், மேலும் அல்லாஹு தாலா சூரா ஃபாத்தியாவில் துவாவை கற்று தந்துள்ளான், அது இல்லாமல் தொழுகையே கூடாது என்பது உங்களது நம்பிக்கையாகும், ஒவ்வொரு ரகாத்திலும் இதனை ஓதுவது கடமையாகும். கூறுகின்றார்கள், சிராத்தல்லதீன அன் அம்தாலேயும், இறைவா நீ எங்களுக்கு எவர்கள் மீது அருள்களை இறக்கினாயோ அவர்களது வழியினை காட்டுவாயாக, அந்த ஈமானை எங்களுக்கு வழங்குவாயாக. அவரிடத்தில் வஹியுடைய அருள் இருக்கும் போது, மக்களிடம் வஹியுடைய அருள் இருக்கும் போது துவாவின் மூலமாக இந்த உம்மத்தில் வஹி ஏன் இறங்க முடியாது? ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இரண்டாவது விஷயம் இது ஆயத்துடைய ஆதாரமாகும். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகது அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு வபஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அதாவது எவர்கள் எங்களது இறைவன் அல்லாஹ் என்று கூறிவிட்டார்களோ மேலும் அதில் நிலைத்து நின்றார்களோ, உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள் எனில் அவர்கள் மீது இறைவனது மலக்குகள் இறங்குவார்கள், நீங்கள் வருத்தமடையாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கப்படுகின்றது. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இந்த வசனத்தின்படி மலக்குமார்கள் மூலம் வஹி இறங்குவது அவசியமாகும், இந்த உம்மத்துடைய மூமின்கள் மற்றும் உறுதியாக நிலைநிற்பவர்களுக்கு அவசியமாகும். பிறகு மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், லஹ்முல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா. அதாவது இந்த சிறந்த உம்மத்தின் மூமின்களுக்கு இந்த உலகிலும் வாழ்விற்குரிய நற்செய்தியும் மறுமையிலும் கிடைக்கும். ஆக இந்த நற்செய்திகள் வஹி இல்லையெனில் வேறு என்ன? விவாதம் நடைபெற்ற போது இந்த விஷயத்தின் கீழ் உசூர் அவர்கள் மேலும் பல்வேறு வசனங்களை வஹி இறங்குவது தொடர்பாக எடுத்துரைத்தார்கள். மௌலவி சாஹிப் கூறினார்கள், ஹுசூர், இது உண்மைதான், இந்த வசனங்களிலிருந்து வஹி இறங்குவது நிரூபணமாகின்றது, ஆனால் இந்த உம்மத்தில் வஹி இறங்குகிறது என்றால் பிறகு அம்மாஜான் இன்று வஹி நின்றுவிட்டது என ஏன் கூறினார்கள்? அவர்களுக்கு இந்த வசனங்களை பற்றி தெரியாமல் இருந்ததா என்ன என்று கேட்டார். அதன் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மௌலவி சாஹிப், இந்த இடத்தில் அல் வஹியு என்பதில் அலிஃப் லாம் எதற்காக உள்ளது? அலிஃப் லாம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கிக் கொண்டிருந்த அந்த வஹியின் பக்கம் சுட்டிக்காட்டுகின்றது. ஹுசூர் அவர்கள் தினமும் எடுத்துரைத்து வந்த அந்த வகையின் பக்கம் சுட்டிக்காட்டுகின்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கிய குர்ஆனிய ஷரியத் வஹிதான் நிச்சயமாக நின்று போனது, நின்று விட்டது. இதிலிருந்து திருக்குர்ஆன் வசனங்களில் நுசுலே வஹி பித் தஷ்ரி விளக்கம் தரும் நிறைவேறிப்புகள் இருக்கிறது. கியாமத் வரை இப்படிப்பட்ட வஹி நின்று விட்டது என்று எங்கு நிரூபணமாகின்றது? இதன் மூலம் மௌலவி சாஹிப் அமைதியாகி விட்டார்கள். புதியதாக எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. 21 கேள்வியிலிருந்து ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டார்கள். அதிலேயே அவருக்கு திருப்தி ஏற்பட்டது. அதில் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு பிறகு நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட நீண்ட உரையை நிகழ்த்தினார்கள். மிக நீண்ட ஆதாரங்கள் நிறைந்த உரையை நிகழ்த்தினார்கள். இதன் மூலம் மௌலவி சாஹிப் குறித்து எடுத்து வந்த அந்த ஆட்சேபனைகளுக்கு தானாகவே தீர்வு கிடைத்தது. மௌலவி சாஹிப் மற்ற கேள்விகளை கேட்கவே இல்லை, ஆனால் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உரை நிகழ்த்திய பிறகு அதில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிட்டன. கூறுகின்றார்கள், அவர் குறிப்பு எடுத்து கொண்டு வந்தார், தனது சட்டை பையில் வைத்திருந்தார். இந்த சந்திப்பிற்கு முன்பாக இந்த கேள்விகளை பற்றி எவரிடமும் கூறவில்லை. இதனால் மௌலவி சாஹிபுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. மேலும் இந்த மனிதர் மீது வஹி இறங்கவில்லை என்றால் அன்னாருக்கு அவரிடம் எழுதப்பட்டிருந்த அல்லது பைகளில் வைக்கப்பட்டிருந்த விஷயங்களை பற்றி கேள்விகளை பற்றி யார் தெரிவித்திருப்பார் என சிந்தனை தோன்றியது. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கூறினார், எனது பையிலுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் கேட்காமலேயே ஹசரத் மசீம் அலி சலாத் வஸ்லாம் அவர்கள் பதில் கூறிவிட்டார்கள். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு கூறினார், ஹுசூர் கையை நீட்டுங்கள், நான் உங்கள் கையில் பைய செய்கின்றேன் என்றார். ஆக இவர் இறையருளால் அந்த நேரத்தில் பைய செய்துவிட்டார். அதற்கு பிறகு ஹசரத் மசீம் அலி சலாத் வஸ்லாம் மீது எந்த விதமான ஆட்சேபனையும் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய அறிவு மற்றும் ஞானம் வளர்ந்து கொண்டே சென்றது. இதற்கு பிறகு முதல் ஹலிஃபத்துல் மசூதுடைய பையத்திலும் அது இது என்று கூறாமல் இணைந்தார்கள். இரண்டாவது ஹிலாபத்தின் போது இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீடமும் பைய செய்தார்கள். ஒருபோதும் எந்த விதமான சந்தேகமும் ஏற்பட்டதில்லை. அல்ஹம்துலில்லா அலா தாலிக். பிறகு அவரது மகன் கருதுகின்றார், இவர் பைய செய்துவிட்டு வீடு திரும்பிய போது துபாபா பாரி மற்றும் சனாபுடைய பகுதியில் வசித்த பெரும்பாலர் அவரை பின்பற்றக்கூடியவராக இருந்தனர். அவர்கள் மௌலவி சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மசீம் அலி இஸ்லாத் வஸ்லாமிடம் பைய செய்தால் நாம் அனைவரும் பையத்தில் இணைந்து விடுவோம் என்றனர். ஆனால் நடந்தது என்ன? இவர் பைய செய்ததும் அனைவரும் இவருக்கு விரோதியாகிவிட்டனர். அவரை கொலை செய்வதற்கு திட்டங்கள் தீட்ட ஆரம்பித்தனர். ஆனால் அவர் மிகவும் உறுதியான நிலைநிற்றலுடன் அவர்களை எதிர்கொண்டார்கள். அன்பான முறையில் தப்லீகை தொடர்ந்தார்கள். ஏறக்குறைய 18 வருடம் வரை கௌரவ மௌலவியாக இருந்தார்கள். இறையருளால் இவர் மூலமாக ஏறக்குறைய 300 பேர் அல்லது அதனை விட அதிகமானோர் ஜமாத்தில் இணைந்தார்கள். ஆக இது அறிவிப்புகளாகும். அந்த மக்களை பற்றிய சில சம்பவங்களாகும் நான் இதனை எடுத்து கூறினேன். அவர்கள் அதில் மசீஹ் அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய கையில் பைய செய்து தனது ஆன்மீகத்திலும் மேலும் முன்னேற்றம் அடைந்தார்கள். அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவு வளர்ந்தது. அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்பு மற்றும் நேசத்தின் புதிய கோணங்களும் அவர்கள் முன்னால் வந்தது. இதன் காரணமாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அன்பின் காரணமாக, பெருமானாரின் உண்மை பேரன்பருடன் விசுவாசம், பற்றுணர்வு மற்றும் அன்பு உலகத்தின் ஏனைய சொந்தங்களை விட மிகைத்து விருந்தது. அல்லாஹு தாலா இந்த சான்றோர்கள் மீது ஆயிரக்கணக்கான அருள்களை இறக்குவானாக. மேலும் நம்மையும் காலத்தின் இமாமின் பையத்தின் கீழ் வந்த பிறகு இந்த பையத்தின் உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஆக்குவானாக. தமக்குள் தூய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆக்குவானாக. இதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் ஆக்குவானாக. இப்பொழுது நான் வருவதற்கு முன்பு ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி வந்தது. இதனுடைய முழுமையான விபரம் இன்னும் வரவில்லை. கராச்சியில் ஜும்மாவிற்கு பிறகு கராச்சியின் நாசிம் உமரே துலபா மற்றும் அவரது குடும்பம் சென்றது. இவர் மோட்டார் சைக்கிளில் சென்றார். இவரது குடும்பம் ஒருவேளை வண்டியில் சென்றது. இவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்தது. இவர் வாலிபராக இருந்தார், ஷஹீதாகிவிட்டார். இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். வண்டியில் சென்ற இவரது தந்தை மற்றும் ஏனைய சொந்தங்கள் காயமடைந்துள்ளனர். அல்லாஹு தாலா ஷஹீத் மருகமுடைய தரஜாவை உயர்த்துவானாக. விவரங்கள் வரும்போது முழுமையான நிலவரம் பற்றி தெரிய வரும். காயமடைந்தவர்கள் இறையருளால் ஆபத்திலிருந்து தவிர்ந்து விட்டார்கள். எவ்வாறாயினும் துவா செய்யுங்கள், அல்லாஹ் இவர்களை எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றுவானாக, முழுமையான நிவாரணம் அளிப்பானாக. இதனை போன்று டட்டியாலாவிலிருந்தும் ஒரு ஷஹாதுடைய செய்தி வந்துள்ளது. அல்லாஹு தாலா இந்த ஷஹீதிகளின் தரஜாவை உயர்த்துவானாக. நான் கூறியது போன்று காயமடைந்தவர்களுக்காக துவா செய்யுங்கள். பொதுவாக பாகிஸ்தானில் இன்றைய நிலைமைகளுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. அல்லாஹு தாலா ஒவ்வொரு அஹ்மதியையும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவானாக. இதனை தவிர நான் ஒரு ஜனாசாவையும் தொலை வைப்பேன். ரபுவாவை சேர்ந்த மதிப்பிற்குரிய மருகும் சையத் அப்துல் கனி ஷா சாஹிபுடைய மனைவி கண்ணியத்திற்குரிய சையிதா அமதுர் ரஹ்மான் சாஹிபாவுடையதாகும். மிக நீண்ட நாள் நோய்வாய்க்கு ஆளான பிறகு அக்டோபர் 15 தேதி மரணமடைந்தார்கள். இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபி குரேஷி அப்துல் ரஹ்மான் சாஹிபுடைய மகள் ஆவார். மிகவும் நல்ல தொழுகை, நோன்பு போன்றவற்றை கடைபிடிக்கக்கூடிய, பொருள் தியாகத்தில் வாய்ப்பினை விட அதிகமாக பங்கு கொள்ளக்கூடிய, மிகவும் பரிவுடன் பழகக்கூடிய, விருந்தோம்பல் செய்யக்கூடிய பெண்மணியாவார். எளிமையான பண்பு, தன்னடக்கமாக வாழக்கூடிய பெண்ணாவார். பாகிஸ்தானில் மாநாடுகள் நடைபெற்ற சமயங்களில் 50 விருந்தினர்கள் வரை இவரது வீட்டில் தங்கியிருந்தனர். அவர்கள் அனைவருக்காகவும் லங்கர்கானாவுடைய ஏற்பாட்டை தவிர அவர்களுக்காக கண்டிப்பாக ஏதாவது தயாரிப்பார்கள். எப்போதும் தேநீர் ஏற்பாடு இருந்து வந்தது. சில நண்பர்களுடைய பிள்ளைகளின் திருமணங்கள் பற்றி தெரிய வந்தால் ஏழ்மையின் காரணமாக எந்த ஒரு ஆபரணங்களும் வாங்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கு தனது ஆபரணங்களில் எதையாவது கொடுத்து வந்தார்கள். இதன் காரணமாக இவர்களது ஆபரணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிட்டன. பிள்ளைகளுக்கு எப்போதும் ஜமாத்தின் பக்கம் கவனமூட்டி வந்தார்கள். இதன் விளைவாக இவர்களது பிள்ளைகள் ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்று வருகிறார்கள். மூசியாவாக இருந்தார்கள். 1953 வசிய திட்டத்தில் இணையும் வாய்ப்பினை பெற்றார்கள். இவர்களது பிள்ளைகளில் இருவர் வக்ஃபே ஜிந்தகி ஆவர். ஒருவர் வக்ஃபே ஜதீதுடைய முஅல்லிமாக அங்கிருக்கின்றார். மற்றொருவர் அப்துல்லா நதீம் சாஹிப். முதலில் ஸ்பெயினில் இருந்தார். இன்றைய காலத்தில் சிசியில் இருக்கின்றார். இவரால் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹு தாலா இவர்கள் அனைவருக்கும் பொறுமை மற்றும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் வழங்குவானாக. இவரது பிள்ளைகளுக்கு இவரது நன்மையை தொடர செய்யக்கூடிய வாய்ப்பினை தந்தல்வானாக. இதனை போன்று இவரது ஒரு பேரனும் முபல்லிகாக இருக்கின்றார். நசாரத் இஷாத் ரபுவாவில் இன்றைய நாட்களில் பணியாற்றுகின்றார். இதனை போன்று இவரது மருமகன் முனீர் ஜாவேத் சாஹிப் இங்கு பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். ஆக இவரது குடும்பத்தில் 4 நபர்கள் வக்ஃபே ஜிந்தகியாக இருக்கின்றனர். அல்லாஹு தாலா பிள்ளைகளை பற்றிய இவரது ஆசைகளை நிறைவேற்றுவானாக. இவரது சந்ததிகளை நன்மையில் முன்னிறை செய்வானாக. மர்ஹூமுடைய தரஜாவை உயர்த்துவானாக. ஏனைய மகன் மகள்களுக்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் வழங்குவானாக.
اور ان کی نیکیاں جاری رکھنے کی توفیق دے ان کی اولاد کو. اسی طرح ان کے ایک پوتے ہیں, وہ بھی مربی سلسلہ ہیں, اور شاد ربا کی نظارت شاد میں آج کل کام کر رہے ہیں. اسی طرح ان کے داماد منیر جاوید صاحب ہیں, وہ پرائیویٹ سیکٹری ہیں یہاں. تو 4 افراد ان کے گھر کے واقف زندگی ہیں. اللہ تعالیٰ ان کی خواہشات جو ان کو اپنے بچوں کے بارے سے تھیں ان کو پورا کرے, اور ان کی اولاد کو نیکیوں میں بڑھائے, مرحومہ کے درجات بلند فرمائے. باقی بچے ہیں, بچوں کو سب کو ہمت اور حوصلہ عطا فرمائے. الحمدللہ الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ